यज्ञभृत् यज्ञकृत् यज्ञे यज्ञभुक्त्यज्ञसाधनः यज्ञान्तकृत् यज्ञभोग्यम् अन्नमन्नाद एव च आत्मयोनिस्वयं जातो वैखानस्सामगायनः देवकीनन्दनद्रष्टा क्षितीशः पापनाशनः பரம பாகவதோத்தவனா இருக்கக்கூடியதான பீஷ்மாச்சாரியர் மனமுருகி அந்த தன்னுடைய இஷ்டதெய்வமா இருக்கக்கூடியதான பகவானுடைய திவ்ய நாமக்களை அவர் தனக்கு ரொம்ப வேண்டியவனா இருக்கக்கூடியதான தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ற. முதல்ல இருந்தே தர்மபுத்திர கண்டா ரொம்ப இஷ்டம். காரணம் என்ன? பட்சபாதம் இல்லை, இருந்தாலும் நல்ல வழியில் இருக்கார், எப்பொழுதுமே தர்ம மார்க்கத்தில் இருக்கார். தர்மமானது எங்கே இருக்கோ அங்கே ஜெய நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கையில். அதற்காக தர்மத்திலேயே ரொம்ப ஈடுபட்டிருக்கிற தர்மபுத்திரரை கண்டால் ரொம்ப இஷ்டம். அப்படிப்பட்டதான அந்த தர்மபுத்திரருக்கு எல்லாமும் சொன்ன பிறகு அவராக கேள்வி கேட்டார், கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம். கிமேகம் தெய்வதம் லோகே, ஒன்றாக இருக்கக்கூடியதான தெய்வம் எது அப்படிங்கிற அவருக்கு தெரியும். ஒன்றாக இருக்க ஏகஹா சவ கக்கிம் அப்படிங்கிறத கஹா கஹானா ஏகஹான்னு அர்த்தம். ஒன்றாக இருக்கக்கூடிய தெய்வம் பிரம்மந்தான் தெரிந்த போதிலும் கேட்கிறார். ஏனென்றால் வேதாந்தங்கள் பிரம்மத்தை சொல்லும் பொழுது அதுக்கு உருவம் இல்லைங்கிற உருவம் இல்லை, அதுக்கப்புறம் ஆகாரம் இல்லை, குணம் இல்லை, செயல் இல்லை இப்படின்னு சொல்றது. ஓங்காரமே அது நேராக சொல்லாது இப்படி எல்லாம் சொல்றது. ஆனா சாட்சாத்தாக கண்ணுக்கு எதிர்க்க நம்மளோட பேசுண்டு நமக்கு வேண்டியதான எல்லா நன்மைகளும் பண்ணி கொண்டிருக்க கூடியதான கிருஷ்ண விக்கிரகம் இருக்க, மனசுக்கு கவலை வரும்பொழுது எல்லோருமே அவரைத்தான் ஆசிரியிக்கிறார். புத்தவராக இருக்கட்டும் அல்லது மற்ற அக்ரூரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பகவான் பகவான் அவரை சேவிக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த பகவானுடைய ஸ்வரூபம் நாம் வேதாந்தங்கள் ஒரு மாதிரி பேசுறதும் இவர் நேராக கண்ணுக்கு தெரிகிறாரே, இவர் பகவானா அவா பகவானா அப்ப எது பகவான் தெரியலையே இப்படின்னு மனசுல ரொம்ப குழப்பம் உண்டு தர்மபுத்திரருக்கு. அதோட மேல இவ்வளவு நடந்ததான யுத்தத்துல இத்தனை பேருக்கு வாழ்ந்ததான கட்டங்கள்லாம் என்னாலதான் அல்லவா அப்படின்னு ஒரு கவலை வேற வந்தது. பகவான் ஒண்ணு கேட்கும் பொழுது பகவான் சொல்றார், பாகவதோத்தமன் சொன்னாதான் அதை நல்லா ரசிக்கும். நான் சொல்றது இருக்கட்டும், என் நாம ரசித்து சுவைத்து அனுபவித்து அப்படியே இருக்கக்கூடியதான ஒரு மகாத்மா அது சொன்னா மனசுல நல்லா புரியும். அதற்காக அந்த பகவான் அவர் இருக்கிற இடத்துக்கு அழைச்சுன்னு போறார். எல்லாம் அழைச்சிட்டு போய் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி க்ஷணத்துல நாம் பிராணனை விடும் பொழுது நீங்க தரிசனம் கொடுப்பீரா அப்படின்னு மனசுல நினைச்சா அந்த நிறைவேற்றணும். அவர் எப்பாவது பிராண்ட விட்டார் என அவருக்கு தான் ஸ்வச்சந்த மரணம்னு ஒண்ணு இருக்கு, எப்ப வேணும்னாலும் விட்டுடலாம். இவருக்கு அப்பா சந்தனம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இந்த வரத்தை கொடுத்தார். அவருக்கு ஒரு மத்தியகந்தையில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தார். அப்பொழுது பீஷ்மாச்சாரியர் இருக்கும் பொழுது அது எப்படி தான் பண்ணிட்டா, பையன் இருக்கும் பொழுது தான் பண்ணிட்டா நன்னா இருக்காதுன்னு கவலைப்பட்டு இருந்தார். அப்பொழுது இவரா போய் எல்லாரையும் செட்டில் பண்ணி பண்ணி வைக்கிறார். அப்பொழுது அவ கேட்கிறாளாம், நீர் இப்ப வேண்டாம்னு சொல்றேன், ஆனா உங்களுக்கு ஒரு பையன் பிறந்தானேனால் அவன் ராஜ்யத்துக்கு வாரிசா வரமாட்டாரான்னு. அப்ப பிரதிஜை பண்ணினார், நான் இந்த மேல கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், குழந்தைகளும் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி பீஷ்ம பிரதிஜை. அதனால்தான் அவருக்கு பீஷ்மன்னு பேர். ரொம்ப கோரமான பிரதிஜை பண்ணினத்தினால அவருக்கு பீஷ்மன்னு பேர் வந்தது. அப்படிப்பட்டதான் அந்த பீஷ்மாச்சாரியர் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இவருடைய சந்தேகத்தையும் போக்கணும், தர்மபுத்தருடைய மனசுல இருக்கிற சந்தேகத்தை போக்கணும். பிரம்மம் சாகாரமா நீராகாரமா, உருவம் உள்ளதா உருவம் இல்லாததா, எப்படிப்பட்டது, உபனிஷத்துகள்ல சொல்லக்கூடியது பிரம்மமா அல்லது நாம் கண்ணெதிர்க்க பார்க்கக்கூடியதான நம்ம மாதிரி நடந்திருக்க கூடியதான நடந்து போயிட்டு வந்துட்டு எல்லா செயலும் பண்ணிட்டு இருக்கார் இவர் பிரம்மமா, இமேகம் தெய்வதம் லோகே, ஒரே தெய்வம்னு சொன்ன எந்த தெய்வம்? இப்படி மனசுல ரொம்ப குழம்பி போய் கேட்கிறார். அப்பொழுது வரிசையா விஸ்வம் விஷ்ணுர் வசக்காரகான்னு ஆரம்பித்தவர். இது வரைக்கும் யஜ்ஞஸ்வரூபமா இருக்காரு. ரெண்டு ஸ்லோகத்துல யஜ்ஞபுக் யஜ்ஞகிருத், யஜ்ஞத்தை சாப்பிட்றவர், யஜ்ஞத்தை தரிக்கிறவர், யஜ்ஞஸ்வரூபமா இருக்கிறவர், யஜ்ஞ பலத்தை அனுபவிக்கிறவர், யஜ்ஞமாகவும் இருக்கார், யஜ்ஞத்துக்கு சாதனமாக இருக்கார், யஜ்ஞத்தை முடிக்கிறவராக இருக்கார், யஜ்ஞத்தினுடைய பரம தாத்பரியமாக ரகசியமாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி அன்னம் அன்னாத ஏவசா, அன்னமாகவும் இருந்தா இருக்கார். இந்த உலகம் எல்லாம் அன்னமாகவும் அன்னத்தை உட்கொள்பவராகவும் இருக்கு. லோகதனா யோஜனை பண்ணி பாருங்க, எல்லாமே ஒரு பொருள் உட்கொள்றது, இன்னொன்று உட்கொள்ளப்படுகிறது. எதுவா இருந்தாலும் ஆத்துல பூச்சி இருக்குன்னா பூச்சியை சாப்பிட்றதுக்கு ஒரு பல்லி இருக்கு, எலி இருக்கு மூஞ்சி இருக்குன்னா அதை கொல்றதுக்காக ஒரு பூனை இருக்கு, பூனை இருக்குன்னா பூனையை கொல்றதுக்கு ஒரு புலி இருக்கு, புலியை கொல்றதுக்கு ஒரு மனுஷன் இருக்கான். லோகத்துல எந்த பிராணியும் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமோ? ஒன்று இன்னொன்னால் உட்கொள்ளப்படுகிறதா இருக்கு, ஆனாலும் இத்தனை ஜனங்களும் இருக்கா, அத்தனை இனமும் இருக்கு, நமக்கு தெரியல எங்க இருக்குன்னு. மனுஷன் கண்ணுல பாம்பு விழுந்தா மனுஷன் தான் யமன் பாம்புக்கு, விட்டுருவானா? ஆனா பாம்பு இருக்கா இல்லையா? அது எப்படியோ தப்பிச்சு போகுது சார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளும் எப்படி இருக்கு? அன்னஸ்வரூபமாகவும் அன்னாதஸ்வரூபமா இருக்கு. இதை தியானம் பண்றவாளுக்கு ரெண்டும் மகாவிஷ்ணு தான், அன்னஸ்வரூபமா அவர் தான் இருக்கார், உட்கொள்றவராகவும் அவர் தான் இருக்கார், உட்கொள்ளப்படும் பொருளாகவும் அவர் தான் இருக்கார். இதை இருந்துக்கிறது தான் அன்னவானன் நாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிரம்மபத்யசேனா மகான் கீர்த்தியா. வேதங்கள் என்ன சொல்றது? உனக்கு கடைசி நாள் வரைக்கும் அன்ன சௌக்கியமா கிடைக்கணும். பெரிய வரம்தான். ஏதோ உத்தியோகத்தில் இருந்துருக்கா, ரிட்டையர் ஆரம்பம் என்ன ஆகும்னு தெரியல ரொம்ப பேருக்கு. குழந்தைகளை நம்ம காப்பாற்றுவாளா இல்லையான்னு தெரியல. ஏதோ ஓல்டேஜ் உள்ள சேர்த்து வச்சார்னா கரெக்டாக நமக்கு வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ரொம்ப பேருக்கு இப்போ கவலைப்பட்டுருக்கா. பழைய நாளில் ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகள் இருந்த அன்னைக்கே அவள் கவலைப்பட்டா, இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு இருந்தால் எவ்வளோ கவலைப்பட்டுருக்கா பாருங்க. அப்படின்னு என்ன சொல்றது? கடைசி கணம் வரைக்கும் நீங்க சாப்பிடுற அளவுக்கு வரைக்கும் என்னைக்கும் சாப்பிடுண்டே இருக்கணும். அன்னம் கிடைக்கணும், அதை மட்டும் இல்லை நீங்க சாப்பிடணும், உட்கொள்ளணும். ஏதோ டியூப் வழிய போட்டா இல்லை, நீங்களே ருசிச்சு சுவைச்சு சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு என்ன? அது ஜரிக்கணும், ஜீர்ணமாகணும். அவர் அகஸ்தியர் சாப்பிட்டு வாசாபி ஜீர்ணம்னு கையை தரவிட்டார். குப்பையில் ரெட்னார் பணம் போயாச்சு, அது ரெண்டு மணி நேரம் அனுப்புறதுதான் ஜீர்ணமாகணும். அடுத்த கணம் ஜீர்ணம் தருவார், ஜீர்ணமாயிடும். அவரோட வேறையாவது கம்பேர் பண்ண முடியுமா? சமுத்திர ராஜா என்ன பண்ணினார்? அச்சுதாயன் மகன் குடிச்சுட்டேன், அனந்தாயன் மகன் சமுத்திர தீர்த்தம் இல்லைன்னு சுவாமி அவ்வளவு குடிச்சுட்டேன். அது அவருடைய சக்தி. நாங்களும் பிராமணர், பேருக்கு தான் ஒரு சக்தி இல்லை உங்களுக்கு. வேதம் சொல்றது அன்னவானன் நாதோ பவதி, எல்லாம் உட்கொள்ளக்கூடியதான ஒரு நிலை உங்களுக்கு வருது. ஏன்? அந்த மகாந்திய அனுகிரகம். அதனால பகவான் எப்படி இருக்கார்? அன்னமாகவும் இருக்கார், அன்னாதனாகவும் இருக்கார். அன்ன அன்னாத ஏவச்சா, உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளும் அக்னி சோமாத்மகம், அக்னி சோமம் அக்னி சோமம்னு சொல்லிட்டு இருக்கேன். அக்னி வடிவம் அக்னி சர்வபட்சகராக இருக்கார், சோமம் எல்லாரையிலும் சாப்பிடக்கூடியதான உட்கொள்ளக்கூடியதான பொருளாக இருக்கார். இப்படி அக்னி சோமாத்மகமாக உலகம் இருக்குன்னு சொல்றது தானே அன்னம் அன்னாத ஏவச்சா அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்ப இந்த விஷ்ணுதாஸ்வாமத்தை முடிக்கணும். முடிக்கிற சந்தர்ப்பத்தில் சகுணமான ஸ்வரூபத்தை தான் சொல்றதுன்னு இல்லை, நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தையும் சொல்றதுங்கிறதுக்காக சில நாமாக்கள் தர. ஆத்மயோ நிஸ்வயம் ஜாத வைகானசாமகாயன ஆத்மயோனி, யோனின்னா காரணம்னு அர்த்தம். இவ்வளவு பெரிய உலகமானது காணப்படுகிறது, இந்த உலகம் காணப்படுகிறது, உலகம் செய்யப்பட்டதான பொருள், புதுசா உலகம் இல்லை, தானா வரல இது, இதை யாரோ ஒருத்தர் பண்ணணும். ஏன்னா உலகத்துல பார்க்கக்கூடியதான பொருள்கள் ஏதேது இருக்கோ அத்தனை பொருளும் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா. ஒரு குடம் இருக்குன்னா கோயவன் பண்றான், ஒரு வேட்டி இருக்குன்னா நெசவாளன் நெய்யறார். இல்லாம வருது உங்களுக்கு எந்த பொருளாவதும் ஏதாவது ஒரு பொருள் தானா வந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. எல்லா பொருளும் எவ்வளவு வழியாக பில்டிங் இருக்குன்னு சொன்னா அதை பண்ணின மாதிரியார் அதை கண்டிப்பாக இருக்க கண்ணு இருக்க நீங்க பாக்குறேன் பேன் இருக்க மைக் இருக்கு டேபிள் இருக்கு எல்லாத்தையும் செய்யப்பட்டதான பொருள் தான். எப்ப செய்யப்பட்டதோ நமக்கு தெரியாது ஆனா ஒரு சமயத்துல செய்யப்பட்டதான பொருள். இதே போல உலகத்துல இருக்க எல்லா பொருளும் பெரிய மரம் இருக்கு சார் ஆழம் இருக்குன்னு யாரோ ஒரு சமயம் இடத்துல விதைய போட்டிருக்காரு. அதான் இப்படி மனசு இவ்வளவு பெரிய மரமா இருக்கு. ஏஷமஹான் செய்யப்படாததான பொருள் ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல. ஆனா இவ்வளவு பொருளையும் யார் பண்ணி இருக்க முடியும்? கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேடா. இது வெறும் பொருளை மட்டுமல்ல சொல்லையும். நாம் குழந்தையா இருந்தோம் அப்புறம் நமக்கு ஒன்றும் பேச தெரியாது சைங்கையில் தான் என்ன பண்ணினோம் அம்மா இப்படி வானை கூப்பிட்டா போவோம் உட்காருன்னா உட்காருவோம். அப்போ சொல்லலாம் நமக்கு தெரியாது பொருளெல்லாம் தெரியாது. ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு கரெக்டாக ஒரு வருஷம் ஆனமே அம்மா அத்தான்னு பேசணுமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசாருங்க பேச இருக்கோம் சார். அன்னைக்கு ஆரம்பிச்சது செல்ஃபோன் கண்டுபிடிச்சா இன்னும் ஜாஸ்தியாகும். இப்படி வரிசையாக பேசிகிட்டே இருக்கா பார்த்தீங்களா நோக்கத்தில். இந்த பேச்சு எங்கேருந்து வந்தது? இந்தந்த பொருளுக்கு இந்தந்த சொல்லு எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அது ஒரு பெரிய விசித்திரம். இந்த பாஷைகள்லாம் யார் கண்டுபிடிச்சா? இந்தந்த பொருளுக்கு இந்த சொல்லாலத்தான் சொல்லணுங்கிறது யார் ஆரம்பிச்சா? யோஜனை பண்ணி பார்த்தேடா. நம்ம பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டே இருக்கா பெரியவா பேசிகிட்டே இருக்கா அப்படி கற்றுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஏதோ புஸ்தகத்தை படித்தோம் டிக்ஷனரியை வாசித்தோம் பார்த்தோம் அது இதுங்கிற ஓஹோ இப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அப்பவும் சில பதங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கு தமிழில் பதம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதே போலயே சில லாங்குவேஜில் இருந்த போதிலும் நம்ம பாடையே பேசிட்டு இருக்கோமோ இல்லையோ. இந்த பொருள்களை யார் கண்டுபிடிச்சா? இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறாளா? இது முதல் முதல்ல யார் கண்டுபிடிச்சா? எல்லாம் செய்யப்பட்டதான் எல்லாம் புதுசு இல்லை இது தானா அப்படியே வந்தது இல்லை. ஸோ விவகாரம் என்ன? எல்லாம் செய்யப்பட்டதான பொருள் இதை யாரு பண்ணிருக்க முடியும்? சிலதர் எப்படி குடமா கோயவன் பண்ணினார் சார், அதே போல வேட்டையா மெசவாளன் செஞ்சார் சார், அதே போல சங்கமா இவர் பண்ணினார் சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆகாசத்தை யார் பண்ணினா? ஜலத்தை யார் பண்ணினா? அப்படி ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் சேர்த்து ரெண்டு பண்ணி இப்படி பண்றதுன்னு எந்த ஜென்மாவுக்கு சமுத்திர ஜலம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வேண்டிய தேவாளுக்கு வேண்டியதான ஜலம் வரணுமே ஆனால் இப்படி எல்லாம் பண்ணிட்டு உட்கார முடியுமா? நீங்க இல்லாத போனால் அந்த பூமியை யார் பண்ணிருக்கணும்? பூமியே இல்லாத போனால் நீங்க எப்படி அதில் உட்கார்ந்துட்டு இருக்க? அதை பண்ணணும்னு ஆரம்பிச்சா ஏதோ ஒரு இடத்துல இருந்துத்தானே பண்ணணும். அடே இப்ப இப்ப என்னது இவைகளுக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கோம். சகர்த்திருக்கம் காரியத்வாது பூமி இந்த விதையிலிருந்து ஒரு முளை வருது பார்த்தலாம். இவைகள்லாம் யாரும் பண்ணல பகவான் தான் பண்ணியிருக்கணும். அது செய்யப்பட்டதான பொருள். நேற்று வெறும் விதை தான் இருந்தது ஜலத்தில் போட்டேன் நினைச்சேன் அது பூமிக்குள்ளே போட்டேன் ஜலத்தை விட்டேன் அதுலேருந்து ஒரு முளை வந்திருக்கு. யார் பண்ணின? நீங்களும் நானும் பண்ணலை வேற யாருக்கும் பண்ண தெரியாது. சயின்டிஸ்ட் வந்த பிறகு அது என்னன்னு சொல்லுவானே அது முளைக்கும்படி பண்ண முடியாதவனால அவன் யாரும் ஒருத்தர் பண்ணியிருக்கணும். யார்? அதான் பரமாத்மா. அந்த பரமாத்மா உலகத்துக்கெல்லாம் காரணம். அதான் சொல்றார் பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய. சரமான பொருள் அச்சரமான பொருள் தாவரங்கள் என்ன ஜங்கமங்கள் என்ன எல்லாவற்றுக்கும் அவரொருத்தர் தான் கர்த்தா. இந்த கர்த்தா செய்கிறவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லவா அதுல நிறைய விஷயம் இருக்கு. ஒரு பொருளை உண்டு பண்ணணும்னு நாம என்ன நினைச்சோம்? டக்கன் உண்டாயிடும் நினைக்கிறோம். இல்லை, நிறைய பதார்த்தங்கள் வேண்டி இருக்கு. ஒரு சாதாரணமாக சமைக்கணும் அப்படின்னு சொன்னா அரிசி ஒண்ணு மட்டும் இருந்தா வராது. அரிசி வேணும், தீர்த்தம் வேணும், குக்கர் வேணும், ஜலம் வேணும், போறாதவங்களுக்கு கேஸ் வேணும். அதை எப்படி பண்ணணும்னு தெரியறதுக்கு ஆள் வேணும். இது ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங் ஆயிருந்தாலும் தீர்த்தம் இல்லை சார் அரிசியில இருந்து பண்ணதும் அரிசியை பண்ண முடியுமா? அன்னத்தை பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இத்தனை சககாரி காரணங்கள் இருந்தால் தான் உங்களால பண்ண முடியும். அதை விட முக்கியமாக என்ன பண்ணலாம்னா எந்த பொருள் வேணுமோ அதுக்கு முக்கியமாக ரா மெட்டீரியல் எதனால பண்ணுகிறீர்களோ அந்த பொருள் வேணும். குடம் வேணும்னா குடத்தை பண்ணுவதற்கு மண்ணு வேணும். மண் இல்லாம குடம் வராது, பால் இல்லாம தயிர் வராது. தயிர் வேணும்னு கேட்டால் முதல்ல பால் கொண்டு வந்து கொடுத்தா தான் முடியும்னே. ஸோ ஒரு பொருளுக்கு மூலப்பொருள் இருந்தால் தான் ஒன்று பண்ண முடியும் சார். இது ஒன்று, மூலப்பொருள் மட்டும் இருந்தால் போருமா சார் அப்படின்னு. மூலப்பொருள் வெறும் நைட்டாக அது போகாது, அந்த மூலப்பொருளை வேறு விதமாக மாற்றுவதற்கு இன்னொரு பொருள் வேணும். ஒரு கொயவன் வேணும், ஒரு தட்டான் வேணும். அப்போ தான் சார் தங்கத்தை இதுவாக பண்ண முடியும். நீங்களும் நானும் பண்ணேன்னா எங்கேயும் போயிடும். அப்போ விவகாரம் என்ன? இப்போ முதல்ல அந்த மூலப்பொருள் இருக்கே அதுக்கு உபாதான காரணம்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். எது வேணுமோ ஒரு பொருளை செய்வதற்காக தாங்கள் எதை கொள்கிறீர்களோ அதற்கு உபாதான காரணம்னு பேர். அன்னம் வேணும்னா அரிசி எடுத்துக்கிறேள், ரொட்டி வேணும்னா கோதுமாவை எடுத்துக்கிறேள் இல்லையா. அப்போ வந்து என்ன, எதை தாங்கள் கொள்கிறீர்களோ அதுக்கு உபாதானம் பொருள் காரணம், கொள்ளும் பொருள் ரைட். அது ஒரு காரணம், அது இருந்தால் மட்டும் போகாத, அதை செய்யறதுக்காக தெரிஞ்சதான ஒரு வியக்தி ஒருத்தர் வேணும், அதுக்கு நிமித்த காரணம்னு பேர். இந்த ரெண்டும் மட்டும் இருந்தால் மட்டும் போகாது, அது நிறைய ஹெல்ப் வேணும் நமக்கு. அத்தனை மற்ற காரணங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பேரு? சககாரி காரணம். இது நமக்கு வேண்டியது. ஒரு சமையல் பண்ணணும்னா சமையல் கட்டு வேணும், கேஸ் வேணும், பாத்திரங்கள்லாம் வேணும், அதுக்கப்புறம் அரிசி பருப்பு இந்த வகைகள்லாம் வேணும், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆத்துக்காரர் வேணும், வேற ஏதோ வேணும். இத்தனை இருந்தால் தான் ஒரு சமையல்னு ஒன்று நடக்கிறது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது போல உலகத்தை எல்லாம் முதல்ல படைச்சாலே அவருக்கு ஏதாவது இருந்ததான்னு கேட்டார். இந்த உலகத்தெல்லாம் படைச்சார் இல்லையே பரமாத்மா, அவருக்கு ஏதாவது சகாயம் இருந்ததோ, ஏதாவது மூலப்பொருள் இருந்ததோ? சொல்றது ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா, ஒண்ணுமே கிடையாது. சமைக்கணும்னு ஆரம்பிச்சிடல, முதல்ல பாத்திரத்தை தயார் பண்ணிட்டு வர, அப்புறம் சமைக்கணும்னு யாருதான் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் சார் அரிசியே கடையில இருந்து கொண்டு வந்தாலே கட்டம், அரிசி இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். அது வளர்ந்து அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் தான் அரிசி வந்தாலும் நீங்க சாப்பிட்டா போலாம். சுஷ்டிக்கு முன்னால எப்படி இருந்தது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பரம்பொருளை தவிர வேறு ஒரு பொருளும் கிடையாது, எந்த பொருளுமே இல்லை. ஒன்றும் இல்லாததான அந்த சந்தர்ப்பத்தில், ஏகமேவ அத்விதீயம் அவரத்தவர் ரெண்டாவது பொருளே இல்லாத சந்தர்ப்பத்தில், அதுலேருந்து இவ்வளவு பெரிய உலகத்தை தயார் பண்ணினார். எங்கிருந்து சார் தயார் பண்ணினார், எப்படி தயார் பண்ணினார், எதனால் தயார் பண்ணினார்? ஒன்றும் கிடையாது, எல்லாமும் தானே பார்த்துக்கணும், எல்லாமும் தானே. ஆகையால் தான் அவர்னா ஆத்ம யோனி, தானே எல்லாவற்றுக்கும் காரணம். ஒரு பொருள் இன்னொரு பொருளா ஆவதற்காக வேண்டியதான மூலப்பொருளும் அவர்தான், அப்பொருளை வேறாக மாற்றக்கூடியதான பொருளும் அவர்தான். அதற்கு பிறகு என்ன, இதுக்கு வேண்டியதான பல சாதனங்கள் வேணும்னா அதுவும் அவர்தான். நீங்க சொல்றீங்க, ஆனா அது ஒண்ணும் எனக்கு தெரியலையே புரியலையே. ஏன்னா உலகத்துல எப்படின்னா எந்த பொருள் வேணும்னாலும் பல காரணங்கள் இருந்தால் தான் ஒரு பொருள் ஆகுது. ஒரு வீடை கட்டுறேன், கொத்தனார் மட்டும் போருமா? முதல்ல ஒரு ஆர்கிடெக்ட் ஒருத்தர் பாதி பணத்தை அவர் வாங்கிப்பார், வெறும் டிராயிங் போட்டு கொடுப்பார். அந்த டிராயிங் எனக்கு பெட்ரூம் எவ்வளவு சின்னதாக இருக்கேன், அது பொம்மையில் அப்படி தான் இருக்குங்கிறார். அதுக்கப்புறம் ஆளை வச்சு தோன்ற நோண்டான், நோண்டினா இந்த இவ்வளவு பெரிய ஹால் பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கே, இந்த சைஸ் தான் இருக்கே ஹால், நான் இவ்வளவு பெருசு சொன்னேன். நோண்டினா ஒண்ணுமே தெரியல நமக்கு. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கீழெல்லாம் டைல்ஸ் எல்லாம் போட்ட அப்பாடா நல்லாலும் இவ்வளவு பெருசா வருது. முதல்ல பார்த்தேனே அது வேற, நம்ம கட்டின முகூர்த்தம் நோண்டினதுமே மழை, நோண்டின இடமெல்லாம் ஃபுல்லா ஜலத்தோட நின்று போயிடும். என்னையா சரியா இல்லையா, வாஸ்து பார்த்து பண்ணலையா, நீங்க ஜோசியரை கேட்டு பண்ணல, என்னவோ பண்றான் இவன். ஆனா ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்காக இவன் எத்தனை பேருடைய சகாயம் நாட வேண்டியதா இருக்க? வெறும் ஒத்தரா பண்ண முடியறதா? இல்ல, இத்தனை பேர் சேர்ந்து பண்ண, அதுக்கு கரண்ட் எலக்ட்ரீஷியன் வேற, பிளம்பர் வேற, ஒத்தன் வேலை ஒத்தனுக்கு தெரியாது. இவன் இங்க போடணுங்கிறான், அவன் அங்கே போடணுங்கிறான். இப்படி கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு இருக்கிற பொறுமையிலும் ஏதோ ஒரு இடத்துல வைப்பான்டான். அந்த அளவுக்கு ஆரம்பம் எடுத்து, ஏன்னா சீலிங் வரதுக்குள்ளே இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு. வீடு கட்டுறவாள் எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான். முதல்ல ஆரம்பிப்பா, நம்ம கையில் மேலேயே கொஞ்சம் காலம் இருக்கே, ஒன்றும் கவலை இல்லையம்பா. அது வீடு கட்டி முக்கால் வாசி வந்ததுமே காய் காசு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் நில்லு. அதுக்கப்புறம் அது வாங்க இது வாங்கன்னு யாரை கேட்டாலும் இங்கே வாங்கி ஏதோ ஒன்று முடிச்சா போகிறோம் அப்படிங்கிற ஒரு பரிஸ்தி. இப்படி தானே எல்லாரும் பார்க்குறேன். ஒரு வீடு கட்டிப்பாரு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிப்பாருங்கிறேன். அது அவ்வளோ சிரமம் ஏற்படுறது. ஆனால் இத்தனையும் பண்ணுறாளே, அது ஒத்தனை பண்ணுறாளா இல்லையே? பல பேர் சேர்ந்து கொண்டு போகிற காரியத்தை பண்ணுற, பல பேருடைய உதவி வேண்டி இருக்கு. அதோடு மட்டுமல்ல பல பொருள் வேற வேண்டி இருக்கு இல்லையா? இருந்ததா இன்னைக்கே இல்லையே? ஏகமேவாத்விதீயம் பிரம்மா. அதனால உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒண்ணுதான். லோகத்துல இப்படி இருக்கே சார், எல்லாம் ஒண்ணுன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டார். இதுக்காகத்தான் வியாசாச்சாரியால் நமக்கு ஒரு கதையை கொடுத்துருக்க. ஏன்னா நமக்கு இப்படி எல்லாம் சந்தேகங்கள், சந்தேக பெருவழின்னா மனுஷன்தான், வேற யாரும் கிடையாது. இவனுக்கு தான் எதை சொன்னாலும் சந்தேகம். என்ன பண்றோம், ஒரே பொருள் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் எப்படி இருக்க முடியும்? மண் இருந்தால் குணம் பண்ணுமா? மண் இல்லாத குணம் பண்ண முடியாது. குயவர் இருந்தால் தான் பண்ண முடியும், குயவர் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ஒரு தாவரமான பொருள் ஒன்று இருக்கணும், ஜங்கமமான பொருள் ஒன்று இருக்கணும். ஜடமான பொருள் மாறுவதற்காக இருக்கணும், அதை மாற்றுவதற்காக ஒரு பொருள் வேணும். அந்த ரெண்டும் இருந்தால் தானே ஒரு காரியமாகும். ஒன்றும் ரெண்டும் இல்லையே உலகத்துக்கு முன்னால், அவரத்தானே இருந்தார், இப்படி உண்டாச்சு. இதை சொல்றதுக்காக தான் என்ன பண்ணினார், மகாபாரதம் எழுதுறதுக்காக தான் இந்த ஒரு சந்தேகம் வந்துருக்கு. பாரதம் பஞ்சமோ வேதா, பாரத பாரதம் எப்படி ஐந்தாவது வேதம். வேதத்துல சொன்னதான அத்தான விஷயங்களும் அங்க இருக்கணும். ஓஹோ, உபனிஷத்துல சொல்லியிருக்க கூடியதான ஒரே பொருள் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அதற்காக என்ன பண்ணினார், திரௌபதி வஸ்திராபரணம் சீதை கொண்டு வந்துச்சார். திரௌபதி அம்மா இருந்துருக்கா, தர்மபுத்திரத்தை சூதாட்டத்தை தொண்டு தொத்து போயிட்டா, அந்த அம்மா வச்சு வள்ளம் சேர்ந்து அந்த அம்மா அழைச்சுன்னு வந்திருக்கா சபையில். பீஷ்மரோ துரோணரோ எல்லாரும் இருக்கா, எழுந்து நின்று கேட்கிற, நீங்கெல்லாம் பெரியவாழ்லையா, உங்களுக்கு தர்மம் தெரியாதா, நீங்க சொல்ல வேண்டாமான்னு. பீஷ்மர் சொல்றாரா, ஆமாம்மா சொல்லணும், தர்மசாஸ்திரம் நன்னா வாசிச்சிருக்கோம், எங்களுக்கு நன்னா தெரியும். ஆனா ஒண்ணு, இது தர்மமா இல்லையாங்கிறது தர்ம சூட்சமம். இது என்ன, தான் தோத்து போய் அதுக்கப்புறம் ஆத்தக்காரியை வச்சு ஆடியிருக்கார். இவருக்கு ரைட் உண்டா இல்லையா, ஆத்தக்காரியை ஆடலாமா வைக்க கூடாதா, பணமா வைக்கலாமா வைக்க விடாதா அப்படிங்கிறதே தெரியல. இது முன்னால பிரசிடென்ட் இருந்தா தானே தெரியும். ஒண்ணு புரியலையே, நாங்க என்ன பண்றது, தர்மத்தை சொல்லுவோம், ஆனா இது தர்ம சூட்சமம், ஸ்பெஷல் கேஸ். இதுக்கு சொல்றதுக்கு ஆள் ஒருத்தர் தான் இருக்கார், யார், தர்மபுத்திரர். அவரோ மாட்டிட்டு இருக்கார், அவர் சொல்ல வாய் திறக்க மாட்டேங்கிறார். நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்கப்பா, ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்புறம் துஷாசனன் படா வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்க தொடங்கி நான் படவைய என்ன பண்ணுவா பாவம். கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிநரஞ்ச பிராணாய விக்ரோஜதி யஜ்ஞசேனி. மானம் ஒரு தரம் போயிடுதுன்னா இது மேல கிடையாது. இவங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கா, அத்தனை பேர் புருஷால இருந்துட்டு இருக்கா, யாரு காப்பாத்துவா? காப்பாத்துறதுக்கு வேற யாரும் இல்லை. அப்பதான் பகவான் பிரார்த்தித்தாள். அந்த பிரார்த்தனையுடைய மகிமை என்னாச்சு தெரியுமா, அதே கணத்துல எவ்வளவு புடவு இழுத்துட்டே இருக்கானோ அதே மாதிரி புடவை வந்துட்டே இருக்குங்கிற. அப்ப விவகாரம் என்னாச்சு, அப்ப கேட்ட அந்த புடவை நெய்யறதுக்கு உபாதார காரணம் எங்க இருக்கு, நிமித்த காரணம் எங்க இருக்கு, சககாரி காரணம் எங்க இருக்கு, பாருங்க பார்க்கலாம். ஏதாவது நெசவாளர்னா அது முன்னால நூல் நிறைய வேணும், பஞ்சை வச்சு திரிச்சு நீல கொண்டு வரணும், அதை கொண்டு வந்து அந்த தறியில போடணும், போட்ட பிறகு இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லாம் ஆன பிறகு ஒரு புடவை நெய்யறது அவளுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. என்ன தான் பவர் லூமுங்கிற, எல்லா லூம் போட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா தானே சீக்கிரமா நெய்யும். அது நெய்வதற்கு எவ்வளவு சிரமம் இருக்கு. இதெல்லாம் ஏதாவது பண்ணினாரோ, அவன் பாட்டுக்கு இழுத்துட்டே இருக்கான், புடவை வந்துட்டே இருக்கு. அங்கே உபாதான காரணம்னு சொல்ல முடியல, நிமித்த காரணம்னு சொல்ல முடியல. அதனால என்ன சொன்னார், பரமாத்மான்னு திறந்தார்னா அவர் எல்லாவற்றையும் பண்ணக்கூடியதான திறமை உண்டு. இது இதுதான் பண்ணுவார், இது இதனுடைய ஹெல்ப் வேணும் ஒன்றும் கிடையாது அவருக்கு. உலகத்தில் எத்தனை பிராணிகள் இந்த மனுஷியாளுக்கு பிறக்கிறாள, அந்த அம்மா வயத்தில் ஒரு பிந்துவா இருக்கிறது, இவ்வளோ வந்தாச்சு, ஒரு குழந்தை வந்தாச்சு, அந்த குழந்தைக்கு 2 கண்ணு 2 காது கண்ணுக்குள்ள இமை, எமைக்குள்ள முடி, அத்தனையும் சேர்ந்து முதலையே வச்சு விட்டார் சார். அத்தனையும் வரும்படிதான ஒரு சாமர்த்தியம் எப்படி பண்ணினார் பகவான்? எங்கிருந்து பண்ணின? அந்த குழந்தைக்கு தலையில முடி இருக்கு, அது எப்படி பண்ணின? யோசனை பண்ணி பார்த்தீரா? அந்த சின்ன குழந்தைக்கு அப்பவே என்னன்னு, அதுக்கு ஹார்ட் சரியா இல்ல, ஆபரேஷனுங்கிறான், அதுக்கு வேற ஏதோ பண்ணணும், ஆபரேஷனுங்கிறான். இத்தனையும் எங்கிருந்து வந்தது அதுக்க? அந்த பகவான் என்ன பண்ணியிருக்க? வேற ஒண்ணும் வேண்டாம், சங்கல்பா தேவதே, சங்கல்பம் பண்ணினா உண்டாயிடுறது. நம்ம சங்கல்பம் பண்ணினா இருக்கிறதே போயிடுறது, அதுக்கு என்ன பண்றது? நம்ம அப்படி ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், ஏதோ பண்ண இது ஆகட்டும்னு நினைச்சேன்னா ஆக மாட்டேங்கிறது, வேற விதமா போறது, அப்புறம் சங்கல்பம் பண்ணினா எல்லாமும் ஆயிடுறது. அதனால பகவானுக்கு என்ன பேரு? ஆத்மயோனிஹி. பாருங்க, ஆத்மைவ யோனிஹி உபாதான காரணம் நான்யது இது ஆத்மயோனி. அவர் ஒருவரே உலகத்தை எல்லாம் படைக்க வேண்டியதான மூலப்பொருளாகும். அந்த மூலப்பொருள் உங்களுக்கு வெவ்வேறு யாரது? அன்னம் வேணுமேனா அரிசி வேண்டியிருக்கு, ரொட்டி வேணும்னா கோதுமை வேண்டியிருக்கு, வேற ஏதோ வேணும்னா இன்னொரு பொருள் வேண்டியிருக்கு உங்களுக்கு. அவர்கிட்ட ஏதாவது இருந்ததா? ஒண்ணும் இல்லை, அவர் நினைப்பு தான் இருந்தது, உண்டாகட்டும், அவ்வளவுதான், உண்டாயிடுதே. இத்தனை பொருளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை தனித்தனியாக பொருள்கள் இருக்கோ அத்தனைக்கும் ஒரே பதார்த்தம் தான், பூமியை உண்டு பண்ணணும். பூமிக்குள்ள மரங்கொடிகள் உண்டாகணும், அந்த மரங்கொடிகள் உண்டாகிறதுக்கு விதைகள் வேணும். தாவரம் அண்டஜம் ஜீவஜம் உத்விஜம் திரீண்யேவ பீஜானி பவந்தி. முட்டையை உடைச்சுண்டு வரக்கூடியதான பொருளை தயார் பண்ணின பசுபக்ஷாதிகளை. ஜராயுஜம் அமாவயத்துல ஒரு கர்ப்ப பைய வச்சுட்டு அதுக்குள்ள உண்டாகக்கூடியதான பிராணிகளை தயார் பண்ணின. நினைச்சு பார்க்க முடியுமா உங்களால? ஏன் ஒரே மாதிரி இருந்தா போர் அடிக்கும் சார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருந்ததுன்னு வச்சுங்களேன், வம்பா போயிடும் உலகத்துல. எங்காத்துக்கு நீங்க, உங்காத்துக்கு நாங்க போல, என்ன ஆறுது? எப்படி தயார் பண்ணினார் விவகாரங்கள் முழுக்க? ஆனால் சகல பதார்த்தங்களும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லாம, அதே மாதிரியே நாய்களை பாருங்க, பசுமாடுகளும் உங்களுக்கு பார்த்தா எல்லாம் ஒரே பசுமாடு தான் இருக்கு. அந்த பசுமாடு வச்சுட்டு இருக்க பார்த்தா, இது எங்க மாடு இல்ல, பக்கதாத்த மாடு இங்க வாங்குவோங்கிற அவளுக்கு தெரியுது. அந்த கண்ணுக்குட்டியை விட்டுன்னா 1000 பசுமாடு இருந்தாலும் கரெக்டா அந்த அம்மா கிட்ட போறது. அது எப்படி சார் தெரியும்? நமக்கு பார்த்தா ஒரே மாதிரி தானே இருக்கு. அது அம்பான்னு கத்துட்டேன்னா அந்த அம்மா கத்துனா கரெக்டா அந்த டோன் அதுக்கு கேட்கறது. எப்படி கண்டுபிடிச்ச? சப்த பிரபஞ்சமோ அர்த்த பிரபஞ்சமோ எல்லாவற்றையும் உண்டு பண்ணக்கூடியதான ஒரே காரணமா இருக்க, அதனாலதான் ஆத்ம இவ யோனிஹி தானே காரணம் உபாதான காரணம் நான்யது. வேற ஒண்ணுமே இல்லாம தான் தன்னாலேயே உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணினார். சரி, சிருஷ்டி பண்ணினார். இதை உண்டு பண்றதுக்கு வேற யாராவது, மாத்துவதற்கு வேற யாராவது இருக்காரோ? தங்கத்தை வர இதுவா மாத்திரா போல, நகையா மாத்திரா போல, நூல வேஷ்டியாக மாத்திரா போல, வேற ஒரு காரணம் இருக்கோ? அதோ அவரை தான் சார். நிமித்த காரணம் அப்படி சயேவா இது தர்சயிதும் ஸ்வயஞ்சோதி ஸ்வயஞ்சாதா அப்படின்னு இப்படி நீங்க சொல்றேன். இது எங்கேயாவது தீர்மானமா இருக்கோ? இருக்கு சுவாமி, சூத்திர பாஷ்யத்துல பிரகிருதி பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாது. உலகத்தை மூலப்பொருளந்து மாற்றுபவரும் அவரைத்தான், உலகமாக மாறினவரும் அவர்தான். சோ காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதே, அவர் நினைத்தாராம் பலவாக ஆவேன். எப்படி பலவாக ஆக்குவேன்? இல்லை, ஆக்குவதற்கு வேற ஒன்றும் பொருளே இல்லை. இவர் தான் இருக்க, இவர் சொல்றார் நானே பலவாக ஆவேன். ஒருவரே பலவாக ஆனார், ஒரே தங்கமே பல ஆபரணங்கள் ஆச்சு. அத்தனை ஆபரணங்கள் என்ன? தங்கம்தான். அதே போல உலகத்தில் நீங்க பார்க்கக்கூடியதால எல்லா பொருளும் யாரு? பரமாத்மா தான். ஆகையால் தான் துணுலும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். ஏன்? அவர் தானே துணாவும் துரும்பாவும் ஆனவர். பிரஹ்லாத சுவாமி கூப்பிடுறாருன்னா தூணுல இருந்து வந்திருக்காருன்னா, தூணுல இருந்து தனியா புதுசா வரல, உன்னாலேயே இருக்க. நீங்க பிரார்த்தனை பண்ணினாலும் வருவார். இந்த தூண பிரார்த்தனை பண்ணி தூண உடஞ்ச அப்புறம் வித்யா பவன்ல கலெக்டர் கலந்து விவகாரம் என்ன? நம்ம அவ்வளவு சீரியஸா பிரார்த்தனை பண்ண. நிஜமா உங்களுக்கு பக்தி இருந்தா எதுல இருந்தும் வருவார். ஏன்? எல்லா இடத்துலயும் அவர் இருக்க, ஆனா மறைஞ்சு கிடக்கிறார். ஆவரண சக்தி மறைவாக இருக்கு. அந்த மரபை நீக்கணுமையான உங்களுக்கு ஞானம் வேணும். ஞானம் இருந்தால் நிச்சயமாக பார்க்கலாம், சிவனை நீங்க பார்க்கலாம். ஆயா நிமித்த காரணம் அபி சயேவா இது தர்சயிதும் ஸ்வயஞ்சாதா இது. ஆகிய ஆத்மயோனி ஸ்வயஞ்சாதா என்ன சொல்றது? பிரகிருதிஸ்ய பிரதிஜா திருஷ்டாந்தானுமரோதிச்சத்திர ஸ்தாபிதம் உபய காரணத்துவம் ஹரே. பரமாத்மா இரண்டுக்கும் ரெண்டு காரணமாகவும் இருந்திருந்தார்கள். உபாதான காரணம் அவர்தான், நிமித்த காரணம் அவர்தான், மெட்டீரியல் காசும் அவர்தான், ஆஸ்பென்சிபிள் காசும் அவர்தான். ஒருவரே தானே தன்னாலேயே மற்றவர்கள் தன்னிடத்திலிருந்தே கொண்டு வந்திருக்கார். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஸ்வரூபம் அவரை பார்த்தோம். ஆகையால் தான் அவருக்கு அவ்யக்தா வியக்தமாக இருந்ததுன்னு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. சரி, இது வரைக்கும் ஆச்சு. அப்புறம் வைகானஸ்தாமகாயனஹா விசேஷேன கனநாத் வைகானஹா. பூமியை நோண்டி உள்ள போயிருக்கார், பூமியெல்லாம் காணோம். அப்பொழுது ஆதி வராகமூர்த்தியா இறங்கி பாதாளத்துக்கு சென்று அங்கிருந்த பூமியை அப்படியே பொழந்து மேலே கொண்டு வந்தார். அதனால் அவருக்கு வைகானஹா யஜ்ஞஸ்வரூபமாக பார்த்தோம். அவரை ஏதோ யாகங்கள் உலகம் முழுக்க அவருடைய சரீரம் முழுக்க யஜ்ஞமாக இருக்கு, அவர் நினைச்சாலே யஜ்ஞஸ்வரூபம் ரைட்டு. அவருடைய செயல் என்ன? வைகானஹா, வைகானசால்னு வேற இருக்கா. தரணிம் விசேஷேன கனித்வா பாதாளவாசினம் ஹிரண்யாட்சம் வாராகம் ரூபமாஸ்தாய ஜகானா. இந்த பூமியை நோண்டிண்டு பாதாளத்துக்கு போய் பாதாளத்தில் இருந்து கொண்டிருக்க கூடியதான ஹிரண்யாட்சனை தங்கக்கண்ணனை, அவனுக்கு என்ன தங்கமே கண்ணு, உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கமும் எனக்கு வேணும்னு நினைச்சான். இதை நம்ம ஏதோ ஒரு 10 சவரனோட 20 சவரனோட நினைக்கிறது தப்பு இல்லை போல இருக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு வேணுங்கிற நேவன் எல்லாமே எனக்கு வேணும்னு கேட்டேன் சார். கேட்டது மட்டுமல்ல எடுத்துட்டு போயிட்டான் எல்லாத்தையும். இந்த பூமிக்கு ரத்னகர்பான்னு பேர். ரத்னங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பூமி நோண்டினா. அதை முழுக்க சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனுபவிப்போம். அப்படிப்பட்டதான அந்த ஹிரண்யாட்சனை வாராகம் ரூபமாஸ்தாயா, இந்த பன்னி போன்றதான உருவத்தை எடுத்து ஜகானா இது புராணே பிரசித்தம். அதனால வைகான விசிஷ்டம் ஞானம் கானம் கனனம் அனேனா இது விகான விகானையேவ வைகாயன. அதான் இந்த பாஞ்சராத்திராகமம் விகனசாகமம்னு ரெண்டு ஆகமங்கள் உண்டு. பாஞ்சராத்திராகமானது 5 ராத்திரியில் சொல்லப்பட்டதால் ஆகையால் அதுக்கு பாஞ்சராத்திர ஆகமம்னு சொல்வார். இந்த வைகான சாகமம் இருக்க இது வந்து வேத சம்மதமானது. பாஞ்சராத்திராகமானது வேதத்துக்கு சில இடத்துல விரோதமாக போகிறது. இந்த வைகான சாகமானது ரொம்ப விசேஷம். அந்த வைகான சாகம் மட்டும்தான் சில இடத்துல பூஜை, திருப்பதி ஸ்ரீரங்கம் இப்படி சில இடங்களில். பாஞ்சராத்திராகமம் இருக்கிற இடத்துல நீங்கள் போன இடம் ஏன்னால் ஒரு 5 வெள்ளி பாத்திரம் வச்சுருப்பான். அதில் தீர்த்தத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தை விட்டு துளசியை கிளம்பி அது அந்த தீர்த்தமாக நமக்கு கொடுப்பான். இந்த வைகான சாகம் இருக்கிற இடத்துலாம் சாஸ்திரியமான வேத முறையாக பூஜைகள் நடக்கும். அந்த வைகானசஸ்வரூபமாக அவர் இருக்காராம். ஏன்னா இதை விகனசமுனி தயார் பண்ணினார். அந்த விகனசமுனி சொன்னதான மெத்தட் இருக்கா, அதான் வைகானசம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி வைகானனாகவும் பகவான் இருந்துருக்கார். பூமியை நோண்டி ஜனங்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கணும், மறுபடியும் பூமியை கொண்டு வந்து அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். ஆகையால் தான் நாம் இன்னைக்கு சௌக்கியமாக இருக்க முடியறது. ஞாபகம் வேதங்கள் இந்த பூமியை ஏனத்ய ஒரு கிரா பிருதிவீத திருடா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது மாதிரி இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை நமக்கு பண்ணி கொடுத்தவர் ஆகையால் பகவானுக்கு வைகானஹா. பிறகு சாமகாயனஹா சாமானி காயத்தீதி சாமகாயனஹா. பகவானுக்கு சாமாவா பாடிட்டே இருக்கார். இந்த சாமாங்கிற பதம் இருக்கு பார்த்தீங்களா, சாச்ச அமாச்ச சாமா. பூமி, பூமிக்கு மேல நெருப்பு அக்னியா வருக. அதே போலயே சாச்ச அமாச்ச ருக்வேதம், ருக்வேதத்துல பாட்டு அதான் சாமா. சாமவேத மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்கள் தான். ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரத்தில் எடுத்து பாடுவான். அந்த பாடுறதுக்கு தனித்தனியாக அஹங்காரம், பிரஸ்தாவம், பிரதிகாரம், உத்கீதம், நிதனம் அப்படின்னு அஞ்சு விதமான சாமா, ஏழு விதமான சாமா, சாப்த பக்திக சாமா, பாஞ்ச பக்திக சாமான்னு சொல்வான். இப்படி இந்த சாமாக்களை பாடி பாடி பழகணும். யஜ்யத்தில் என்ன ஆகும்னர், இந்த ராகத்தில் விட்டு இன்னொரு ராகத்தில் பாடும்பான். ருக்வேதத்தில் இவன்பாட்ட கஷ்டப்படி ஸ்வரம் வாசிச்சிருக்கான், ஸ்வரத்தோட வேதத்தில் இருக்க அங்கே போயிட்டு என்ன ஸ்வரம் இல்லாத வேதம் சொல்லும், அக்னமேலே புரோஹிதம் யஜ்யத்தை தேவருத்விதம் ஓம் அப்படின்னு. இதுக்கு ஹௌத்திரம்னு பேர், சஸ்திரம்னு பேரும். ஸ்வரத்தை நல்லா வாசிச்சவா ஸ்வரம் இல்லாமல் சொல்லுங்கன்னா கஷ்டப்படும், திடீர்னு ஸ்வரம் வந்துடும் நடுவில் என்ன பண்ணுறது. அதே மாதிரி சாமவேதம் வாசித்தவாழ் எந்த சாமாவில் நீங்கள் கத்துன்றீங்களோ அந்த சாமா விட்டு வேறு சாமாவில் பாடுங்கோ அப்படின்னு சொன்னால் கஷ்டம். இதெல்லாம் யஜ்யத்தில் பண்ணணும். இப்படி அந்த சாமகானம்ங்கிறது பகவானுக்கு ரொம்ப இஷ்டமாக, ருத்ரனுக்கு பரமேஸ்வரனுக்கு சாமகான பிரியன், அதே போல் அம்பாளுக்கு சாமகான பிரியா அப்படின்னு. இந்த சாமாவை பாடணும்னா என்ன ஆச்சுன்னா உடம்புல சக்தி இருக்கணும், தம் பிடிச்சி பாடணும். அந்த பிராணசக்தி இருந்தால்தான் சாமாவை பாட முடியும். அந்த பிராணசக்தி சாட்சாத் மகாவிஷ்ணு. அதனால்தான் நீங்கள் தினந்தோறும் பூஜை பண்ணுற பொழுது பிராணப்பிரதிஷ்டை பண்ணுறீங்களோ இல்லையோ, தேவி வாலார்க்கவண்ணா சுபோதனோ பிராணசக்தி பராணா அப்படின்னு பிராணசக்தியாக நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சிச்சி காலத்தில் அப்படி எல்லோருக்கும் பிராணசக்தியாக இருந்து கொண்டு அதனால் சாமாவை பாடிக்கொண்டு சகல தேவதைகளுடைய திருப்தியும் கொடுக்கக்கூடியவர் சாமகாயனா. அதனால பகவானுக்கு சாமகாயன் பேர், சாமானி காயதீதி சாமகாயனா. பிறகு இது வரைக்கும் ஆச்சு. இனிமேல பகவான் கிருஷ்ண நாமாக்களை சொல்லணும்னு ஒரு காசு உண்டு. இது வரைக்கும் என்ன நாமாக்களும் சொன்னேன், கிருஷ்ண நாமாக்களையும் சொன்னேன். கடைசி காலத்துல அந்த பகவானுடைய ஸ்மரணம் வேணும். விஷ்ணு சாஸ்திரநாமம் முடிய போறத முடியும் பொழுது பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். ஏன் கிருஷ்ண பரமாத்மாவை தியானம் பண்ண, ராமனா தியானம் பண்ணப்படாதா? தியாக இருவாள் ராமனா தியானம் பண்ணுவார். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, கிருஷ்ணனுக்கு வந்துதான் பரிபூர்ணமான அவதாரம், மீதி எல்லாமே அம்சாவதாரங்கள். அம்சாவதாரம்னு ஒரிஜினல் சுவாமி இங்கே வைகுண்டத்தில் இருக்கார், அவருடைய ஒரு பகுதி ஒரு சக்தி மட்டும் இங்கே வந்திருக்கு. விவகாரம் என்ன, அம்சாவதாரம்னு என்ன, ஒரிஜினலாக இருக்கிறவர் இருந்துகிட்டே இருக்கார், அவரிடத்துல வந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். அதனால தான் ராமனாவும் பிறந்தார், பரசுராமனாவும் பிறந்தார். ஓஹோ அப்படின்னார். இங்கே எப்படின்னார், இங்கே பூர்த்தியாக தான் வந்துட்டார். அப்புறம் பலராமனியார் சார்னர், அவர் ஆதிசேஷன், அவர் இல்லை மகாவிஷ்ணு இல்லை, சக்கன்னு ஞாபகம் வந்துடும். விவகாரம் என்ன, தான் பரிபூர்ணமாக உள்ள இருக்கிற பூர்ணாவதாரா, பகவான் பூர்ணமாக வைகுண்டத்தை காலி பண்ணி இங்கே வந்தார். அதனால்தான் எல்லாம் ஆச்சு, 168 வயசு வாழ்ந்தார் கிருஷ்ண பரமாத்மா. இதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கான்னு வாழ்ந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, ஒரு நாளைக்கு மரத்துக்கு மேலே படுத்துட்டு களையில் இங்கே இருக்கிற பெட்டாக இல்லை படுத்துக்கிறதுக்கு, 60,000 வீடு இருக்கு சார், ஒவ்வொரு வீட்லையும் எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனால் அவர் அப்படி காட்டுக்கு போகிறார், உத்தவரோடையும் அக்ரூரோடையும் போகிறார். அங்கே என்ன, மைத்திரேயரோட ஒரு நாளைக்கு அப்படி காட்டுக்குள்ளே போய் ஒரு மரத்துக்கு மேலே களையில் சாஞ்சு படுத்துட்டுருக்கார். படுத்துட்டே இருந்துட்டுருக்கார், பேசிகிட்டே இருந்தார், கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடினார், ரெண்டு கால் கட்டவரில் மட்டும் ஆட்டிகிட்டே இருக்க, எங்கே இருந்தோ ஒரு வேடம் பார்த்தான். வெறும் இந்த கட்டவரில் ஆடுறத பார்த்துட்டு அது ஏதோ பிராணின்னு நினைச்சிருந்து அது மேலே அம்ப விட்டான். கால் கட்டவரில் தான் எல்லோருக்கும் பிராணம் இருக்கு, கட்டவரில் அடிபட்டது ரொம்ப வலிக்கும், சாதாரண வரதா கட்டவரில் அடித்தா ரொம்ப வலிக்கும். அப்படி அது மேலே அடித்தான், சரி இதுதான் தருணம்னு பிராணம் விட்டேன். விடும் பொழுது மைத்ரேயரை கூப்பிட்டு, உத்தவரும் மைத்ரேயனும் பக்கத்தில் இருக்க, அவரை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா, நான் நீங்கள் போய் நேராக ஹரித்வார் க்ஷேத்திரத்தில் பிரபாச க்ஷேத்திரம்னு பேர், இங்கே நம்ம பக்தன் ஒருத்தர் இருக்கார் விதுரன்னு பேர், அவருக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லுங்க, காலமேருந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணல இதெல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு. அவர் மனசில் சந்தேகம் இருக்குதுன்னு இவர் கண்டுபிடிச்சார். சொன்னார் இருந்தா போல இருந்து காலமாயிட்டார், பிராணனை விட்டார். பிராணனை விட்டதுமே என்ன ஆச்சுன்னு தேவதைகள்லாம் பார்த்தாடா, ஆடாடா நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுத்து. வைகுண்ட நோக்கத்தில் நம்ம பகவானை போய் பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப பந்தோபஸ்து ஜார், ரொம்ப கஷ்டம்னு அவரை போய் பார்க்க. ஏகாந்த சேவை கிடைக்கவே கிடையாது. உள்ள போகணும்னு சப்த பிராகார மத்தியமானே விமானே, ஏழு பிராகாரங்கள் ஒன்று கொண்டு உள்ள போகணும். சிரமம் மனுஷனா இருக்கும்பொழுது அவர் பாடுக்கு சுத்திண்டே இருந்தார். நம்ம பார்த்துக்க அந்த திவ்ய தரிசனம் எத்தனை நாள் தரிசனம் பண்ணினோம், அடாடா இனிமேல் அந்த தரிசனம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு நினைச்சுட்டு கவலைப்பட்டு தேவதைகள்லாம் சரி அங்கே வந்துட்டாரோ வைகுண்ட லோகத்துக்குன்னு போய் பார்த்தா அங்கே என்னடா ஆச்சுன்னு தேவஜயாவில் கேட்டா இன்னும் வரலையே சுவாமிங்கிற. இங்கே பார்த்தா இங்கே இல்லை, எங்கே போயாச்சு. மூலகத்திலையும் தேடி பார்க்குறா தேவதைகள், எங்கேயுமே சுவாமி காணோம். என்னடா அது, இவர் இங்கே பூர்ணாவதாரமாச்சு இல்லாமல் போயிடுச்சு, ராட்சத நேரம் சாப்பிட்டானா என்ன விவகாரம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு பார்த்தா அசரீரை சொல்லித்தான், நான் வேற விதமா இல்லை பாகவதமா மாறிட்டேன் அப்படின்னு. எந்த அத்தனை பாகவத புஸ்தகம் இருக்கோ அந்த அத்தனை பகவான் இருக்கா போல, நித்தியம் சந்நீதோ தேவஹா அப்படின்னு பாகவத ஸ்வரூபம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாலும், பிறகு தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் இந்த சகுணமான ஸ்வரூபம் நாங்கள் பார்க்கணும், அதனால் நீங்கள் பாகவத புஸ்தகமாக மாறிடாதீங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் வைகுண்ட லோகத்துக்கு போனால் பாகவத ஸ்வரூபமாக இருக்கார்னு பாகவதம் முடிகிறது. அப்படி விசேஷமாக அந்த ஸ்வரூபம். இப்படி அதற்கு பிறகு இந்த உத்தவர மைத்திரையும் தேடிண்டே போகிறான். இது மாதிரியா சார், இன்னைக்கு காலம் இருந்தால் ஒரு 1 hour அப்படி ரிஷிகேஷ் போயிட்டோம், நடந்து போகிறான். விதிரதை கண்டுபிடிக்கணும், என்ன பின்கோடு இருக்கா, அட்ரஸ் இருக்கா, ஏதாவது ரெசல்யூஷன் அட்ரஸ் இருக்கா, செல்போன் இருக்கா, டெலிஃபோன் இருக்கா, ஒன்றுமே கிடையாது. கொண்டே இருக்கா கங்கை கரையில், அந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் ரிஷிகேஷ் முழுக்க தேடினேன், என்னைக்காவது ஸ்நானத்துக்கு அவர் வரோ அப்படின்ட்டு ஒரு நாள் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சதுமே விதுரர் பார்த்து மைத்திரியை கேட்கிறார. முதல்ல ஒரு கேள்வி, பகவான் கிருஷ்ண பரமாத்மா சௌக்கியமா இருக்காரா? முதல் கேள்வி அவர். ஏண்டான்னு, நான் யுத்தம் பண்ற காலத்துல யுத்தம் ஆரம்பிச்சுடுத்து, கௌரவாள் பக்கத்துல தான் யுத்தம் வேணும்னு நினைச்சார். கௌரவாளுக்கு எல்லாத்தையும் சொன்னார், துரியோதனுக்கு உபதேசம் பண்ணினார், வேண்டாம்ப்பா யுத்தம் பண்ணப்படாதுன்னு, தர்மபுத்தரோட யுத்தம் பண்ணப்படாதுன்னு சொன்னார். கேட்கல, ஏகதேசமா விஷம், திருத்தராஷ்டிரம் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கார், சகாயத்துக்கு வரல, கோபம் வந்துருத்து. என்ன பண்ணினேன், தன் கையில இருக்கக்கூடியதான வில்ல ரெண்டா உடைச்ச, இனிமேல் எப்படியாவது போ அப்படின்னு போயிட்டேன். பகவான் சிரிச்சுண்டாரா, என்னடா சொன்னார், அது விஷ்ணு தனுஷ், அது அவர்கிட்ட இருந்தது, எப்பறம் தபஸ் பண்ணிட்டு வாங்கிட்டார் அவர், அதுல இருந்து அம்பு வந்ததுன்னா அர்ஜுனன் அதை அடிக்கப்படாது, ஏன்னா விஷ்ணு பக்தனோ இல்லையோ. இது என்னடா பண்றது, இப்படி ஆயிடுதுன்னு நினைச்சிருந்தார். கோபம் வந்து உடச்சு விட்டாரா, சரி கோபம் வராதவாளுக்கு கோபம் வந்தாலும் அது நல்லதுக்காக தான் முடிஞ்சது அப்படின்னார். இவர் என்ன பண்ணார், நேரா அர்ஜுனனை பார்க்கணும்னு வரார். அங்க பகவான் இருப்பார், எனக்கு பகவானை பார்க்கக்கூடியதான தகுதி இல்லை, ஏண்டா எனக்கு கோபம் வந்தது, கோபத்தை விட்டுன்னா பகவானை பார்க்கணும், இன்னும் நான் கோபத்தை பிடிச்சுட்டு இருக்கேன், நான் கோபத்தை பார்க்கலாமா, சா இனிமேல் பகவானை பார்க்கறதுக்கு வேண்டிய தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சார். உலகத்தில் இருக்கிற எல்லா தீர்த்தத்திலையும் நமஸ்காரம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தவன் தான் பகவானை பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சுட்டு பிரபாத கஷேத்திரத்துக்கு ரிஷிகேஷத்துக்கு ஹரித்வாரத்துக்கு போயிட்டார். அங்கே பகவான் பார்த்து இதெல்லாம் முடிஞ்சு வச்சு எல்லாமே ஆயிடுத்து, தர்மபுத்தருக்கும் உபதேசம் ஆயிடுத்து, இனிமேல நானும் பிராணனை விட்டுடலாம், இப்ப போய் இந்த அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கோ சொல்லி அழைச்சன் வாங்கோன்னு. இவ அனுப்பிச்சா அந்த விதுர சுவாமி இவரை பகவான் சௌக்கியமா இருக்காரான்னு கேட்கிறாரா, ஏன்னா கடைசியில் நான் அவரை போய் பார்க்கணும்னு நினைச்சேனே சொல்றாரா. அங்க இருக்கிற மைத்ரேயர் உத்தவர் ரெண்டு பேரும் உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிராணியும் தான் மதிக்கும் காலத்தில் எந்த பகவானுடைய ஸ்மரணம் வேணும்னு ஏங்கிறாடோ, எதை நினைச்சுண்டு பிராணன் விட்டேன்னா அதுவா ஆயிடுவாமே. எம் எம் வாபி ஸ்மரன் தேகம் தியஜத்யந்தே கலேமரம் தம் தமே வைத்திகௌந்தேய சதா தத்பாவ பாவிதா அந்தியஸ்மரணம் கால பிராணனை விடும் பொழுது யாருடைய தயவு வேணும், யாருடைய நினைப்பு வேணும் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிராணியும் நினைக்கிறாளோ அந்த பரமாத்மா தான் சரீரத்திலிருந்து பிராணம் விடும் பொழுது உங்களை நினைச்சாருன்னு அதை விட வேற என்ன சௌக்கியம் எனக்கு வேண்டி இருக்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கதறிண்டு ஓடி வந்தார்னு சரித்திரம் பாரதத்தில் இருக்கு. என்ன அப்படி அந்த பகவான ஸ்மரிக்கணும். அதற்காக தன் சரீரத்திலிருந்து பிராணம் போறதுக்கு தீர்மானம் ஆயிடுது. அதனால பகவான் கிருஷ்ணஸ்மரணம் வேணுமா? அதுக்காக தேவகி நந்தனா தேவக்யா சுதா தேவகி நந்தனா, தேவகியினுடைய குழந்தை. நந்தனன் குழந்தாயின்னு அர்த்தம் பண்றீர்கள், பையன் அர்த்தம் பண்ற இல்லைங்க. நந்தனகான தேவகிக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர். நந்தனகா நந்தம்னா சந்தோஷம் ஆனந்தம். பகவானுக்கு பகவான் தேவகிக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார். ஜோதிம் ஸ்ரீ சுக்ராணி தயானி லோகே த்ரயோ லோகா லோகபால த்ரயீச்ச த்ரயோ அக்னயச்ச ஆஹுதச்ச பஞ்ச சர்வே தேவ தேவகி புத்ரயேவா. அனுசாஸ்திரிக்க பர்வத்தில் மகாபாரதம் சொல்றார், ஜோதிம் ஸ்ரீ சுக்ராணி கிரகங்கள் எல்லாம் பகவான் தான், நட்சத்திரங்கள் எல்லாம் பகவான் தான், யானி லோகே த்ரயோ லோகா மூலமும் பகவான் தான், லோகபாலா த்ரயீச்ச எட்டு லோகபாலன், இந்திரன் அக்னி யமன் வருணன் வாயு நிருதி அதே போலயே ஈசானன் குபேரன் அத்தான பேரும் பகவானுடைய அம்சங்கள் தான். பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் இல்லாமல் அனுகிரகம் இல்லாமல் ஒரு நிலையும் வராது, அத்தனையும் பகவத் ஸ்வரூபம். ஆகையால் லோகபாலா த்ரயீச்சா, த்ரயி மூணு வேதங்கள், ருக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ எல்லாம் பகவத் ஸ்வரூபம். த்ரயோ லோகா லோகபால த்ரயீச்ச த்ரயோ அக்னயச்ச நெருப்பு இருக்கே, விவாகமாயி ஆறு மாசத்துக்குள்ள ஸ்தாலி பாக்கம் பண்ணுவா. ஸ்தாலி பாக்கம் பண்ணின பிறகு அடுத்ததாக இந்த வசந்த உருவங்கள வசந்தே வசந்தே அப்படின்னு ஒவ்வொரு வசந்த காலம் ருத்து வந்ததுமே வசந்த ருத்து வந்து ஏப்ரல் மே மாசத்துல. அப்ப புது வருஷம் ஆனதுமே அக்னி ஆதானம் பண்ணணும். அந்த கல்யாணத்துல ஸ்தாலி பாக்கம் பண்ணியிருந்தான அக்னியை மூணா பிரிச்சு ஒரு ரவுண்டா ஒரு ஹோமகுண்டம், ஸ்கொயரா ஒரு ஹோமகுண்டம், ஒரு ஒரு அர்த்தச்சந்திராக்காரமா ஒரு ஹோமகுண்டம், அந்த மூணுலையும் நெருப்பை பிரித்து வைக்கணுமா. இது அக்னி ஆதானம்னு பேரு. அந்த ஆதானம் த்ரயி மூணு மூணு அக்னிகள், த்ரயோ அக்னயச்ச கார்ஹபத்யம் ஆஹவனீயம் தட்சிணாக்னி அப்படின்னு மூணு விதமான அக்னி, அத்தனையும் பகவான் தான். த்ரயோ அக்னயச்ச ஆஹுதயச்ச பஞ்ச, இது பண்ணக்கூடியதான ஐந்து விதமான ஆகுதிகளும் பரமாத்மா. சர்வே தேவா தேவகி புத்ர ஏவ, எல்லாமே எத்தனை தேவதைகள் இருக்கோ அத்தனை தேவதைகளும் தேவகி புத்ர ஏவா அப்படின்னு மகாபாரதம் சொல்லியிருக்கு. ஆகிய தேவகி நந்தனா அவ்வளவுதானா, சிரஷ்டா உலகத்தை உண்டு பண்ணினவர். இதான் முதல் நான் மாவு சொன்னேன், ஆத்மயோனிஸ்வயஞ்சாட்டா உபாதான காரணம் அவர் தான், நிமித்த காரணம் அவர் தான். ஆகையால் உலகத்தை படைச்சவர் யாரு? பரமாத்மா. உலகத்திலேயும் ஒரு ஏகதேசத்தில் அல்ல, உலகம் முழுக்க. ஏன்னா ஏகதேசத்துக்கும் முழுமையாக பிரயோகம் லோகத்தில் உண்டு. இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் நீங்க, உங்க அத்துல என்ன வியஞ்சனம் அப்படின்னு கேட்டா கத்திரிக்காய் கறியினா, கத்திரிக்காய் முழுக்கவா சாப்பிட்டேன், துண்ட போட்டு தானே சாப்பிட்டேன், ஒரு நாலு துண்டு அஞ்சு துண்டு சாப்பிடுறபள் கத்திரிக்காய் கறிங்கிற. இப்ப கத்திரிக்காய் கத்திரிக்காய் முழுக்க நீங்க சாப்பிடல, ஆனா என்ன சொல்றேன், கத்திரிக்காய் சாப்பிட்டேன் அப்படிங்கிற. அதே மாதிரி ஏகதேசமா சிருஷ்டிக்கல, உலகம் முழுக்க அவரை தவிர ரெண்டாவது பதார்த்தம் ஒண்ணுமே கிடையாது. அவரால் தான் எல்லாமும் படைக்கப்பட்டது. ஆகையால் முழுமையாக படைக்கப்பட்ட சர்வலோகஸ்ய. அதற்கு பிறகு க்ஷிதீஷா, க்ஷிதிஹி பூமேஹே ஈஷஹா, இந்த பூமிக்கு அதிபதி அவர். அதனால க்ஷிதீஷஹா, இந்த பூமிக்கு அதிபதினு சொல்றதுல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா, பூமாதா எல்லோருக்கும் ஆஸ்பதம். உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும் இருக்கிறதுக்கு இடம் பூமாதா, உட்கொள்றதுக்காக ஆகாரம் பூமாதா கொடுக்கற, ஆடைய பூமாதா கொடுக்கற, நீங்க கட்டிக்கிற வீடு பூமாதா தான் வந்தது. கல்லோ மண்ணோ சிமெண்டோ எங்கிருந்து வந்தது? பூமியில இருந்து வந்தது. அப்ப விவகாரம் என்ன, நீங்க தங்கி இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாச்சு, உட்கொள்றதுக்கு அன்னம் கொடுத்தாச்சு, கட்டிக்கிறதுக்கு வஸ்திரம் கொடுத்தாச்சு, நீங்க வசதியா இருக்கிறதுக்கு வீடை கொடுத்தாச்சு, அதோட இல்ல உங்களுக்கு வேண்டியதான தீர்த்தம் பூமியிலிருந்து வருது, நீங்க உட்கொள்ளக்கூடிய நீங்க அனுபவிக்க கூடியதான நெருப்பும் பூமியிலிருந்து உண்டாச்சு, அத்தனையும் அந்த பூமி பண்றது. ஆகையால் மனுஷனுக்கோ அல்லது பிராணிகளுக்கோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான் அந்த பூமி இருக்கே, அந்த பூமிக்கு அத்தான திறமையும் கொடுக்கிறவர். ஆகையால் க்ஷிதீஷ பூமி, பூமிக்கு அதிபதியா இருக்கிறவர் அவர். ஆகையால் வெறுமன பூமிக்கு ஈசன் மட்டும் இல்ல, தசரதாத்மஜா தசரதன், பத்து திக்கிலையும் அவருடைய தேர் போகும், அதனாலதான் அவருக்கு தசரதன்னு பேர். நீங்களும் தசரதன் தான். எப்படின்னா நம்ம கண்ணு பத்து திக்கிலையும் ஓடுறதும், ஊர்ல இருக்கிற எல்லா வம்பும் உங்க காதுக்கு வேணுமோ தியோ, மனுஷியனுடைய புலன்கள் எல்லா திக்கிலையும் போலதான். இதை வச்சுட்டுதான் தசரதர்னு சொன்ன. அந்த தசரதனுடைய பிள்ளை அப்படின்னா பத்து திக்கிலையும் போகக்கூடியதான புலன்களை அடக்கி உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்மாராமனை கண்டவர். ஆகையால் அந்த ராமன் இருக்காரு. நம்ம சொல்லும் பொழுது சக்கரவர்த்தி திருமகன்னு தான் சொல்றான். ராமன் சக்கரவர்த்தியா இருந்தார் தசரதர், சக்கரவர்த்தி திருமகனாகவும் ராமன் தான் இருந்தார். ஆனா அவருக்கு சக்கரவர்த்திங்க இருந்தாலும் அவருக்கு சக்கரவர்த்தி திருமகன் தான் சொல்லிட்டு இருக்கார். அயர் தசரதாத்மஜா, பூமண்டலம் முழுக்க அவருக்கு ஒருத்தர் தான். இப்படி அவருடைய நாமக்கள் தேவகி நந்தன சட்டா, அதுக்கப்புறம் க்ஷிதீசனஹா, அடுத்தது பாபநாசனஹா. நமக்கு வேண்டியது என்ன? பாபங்கள் நம்ம விட்டு போகணும். இன்னைக்கு சேர்த்தோம் தெரியல, எவ்வளவு சேர்த்திருக்கோம் தெரியல, எவ்வளவு பாபம் தெரியுமா யாருக்காவது? ஆனா புண்ணியம் இவ்வளவு இருக்கே, பாப்பம் இருக்கு, நமக்கு யாருக்கா தெரியுமோ? தெரியாது. எவ்வளவு பாபம் இருந்தாலும் போக்கக்கூடியதான வல்லமை அவரிடத்துல தான் இருக்கு, நிச்சயமா போக்கடிப்பார். ஆகையால் அவருக்கு பாகராஜன் பேர் பாபராஜனா. என்ன பண்ணணும்? கீர்த்தித பூஜித ஜாத ஸ்மிருத பாபராசின் நாசயன்னு அவருடைய நாமாவை வாயை விட்டு சொல்லணும். விஷ்ணுதாஸ் நாமத்தை தினந்தோறும் சொல்லணும். கீர்த்திதா துளசியினால பூஜை பண்ணணும். பகவானுடைய பாதங்கள்ல ஒவ்வொரு நாமாவை சொல்லி பூஜை பண்ணணும். தியாதா மனசுல அவருடைய ஸ்வரூபத்தை உருவத்தை தியானம் பண்ணணும். அதுவும் பண்ண முடியல சார், ஞாபகம் வச்சுருக்கோம் விஷ்ணுதாஸ் நாமன்னு கிளாஸ் நடந்தது, நாமும் போயிருந்தோம். தியானம் போறோம், ஸ்மரணம் போறோம், ஸ்மரணத்துல ஒரு சுகம் இருக்கு. அப்படி 3 வருஷ காலம் நடந்தது. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல சில சனிக்கிழமை மட்டும் விட்டு அப்ப என்ன ஆனந்தமாக பொழுது போறது தெரியாம உட்கார்ந்துருந்தோம். அவ்வளவுதான், ஏதோ சொல்லிட்டு இருந்தா நம்ம பாட்டுக்கு ஏதோ மனசுல வேற எண்ணம் ஒண்ணும் இல்லை. ஸ்மிருதா என்ன பண்றதா? பாபராசிம் நாசம் என்ன, எவ்வளவு பாபம் அன்னைக்கு எல்லாத்தையும் அழிக்கிறது. பாபநாசனா பக்ஷோபவாசாத் எஸ் பாபம் புருஷஸ்ய பிரணஸ்யதி. ஒரு கணக்கு கொடுக்கறது, விருத்தசாத்தா தபம்ங்கிற ஒரு ஸ்மிருதியில சொல்றது. ஒரு 15 நாள் ஒரு மனுஷன் உபவாசமா இருந்தேன் சார். இந்த பிராயசித்தம்னு சில கர்மாக்கள் இருக்கு, ஒரு பொய் சொன்னா அதுக்கு என்ன பிராயசித்தம்? 15 நாள் சாப்பிடாதே, என்ன 15 நாள் சாப்பிடல, தீர்த்தமும் சாப்பிடாது. நம்மகிட்ட காலமே ஓட்ஸ் கஞ்சு, மத்தியானம் பைச்சம்பருப்பு கஞ்சு, சாயங்காலம் ஒரு 4 இட்லி, என்ன ராத்திரி வேலை சாப்பிடலாம், நடு நடுல மத்திய மத்திய பானியம் சமப்பயமே, அப்படி சுண்ட காய்ச்சலதான ஒரு டம்ளர் பால், ரொம்ப சிரமமா இருக்குன்னு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஜூஸ், இதெல்லாம் ஒண்ணும் சாப்பிடாது. ஒண்ணுமே சாப்பிடாம 15 நாள் இருந்தா அப்ப அவனுக்கு இவன் சொன்னதான ஒரு பாபம் போகுமா, ஒரு பொய் சொன்ன பாபமோ இது ஒண்ணு. இப்படிப்பட்டதான பாபங்கள் 15 நாள் சாப்பிடாம இருந்தால் எவ்வளவு பாபம் போகுமோ அந்த பாபம் புருஷஸ்ய பிரணஸ்யதி. எதனால? பிராணாயாமம் பண்ணினதுனால. ஒரு பிராணாயாமம் பண்ணினால என்ன? 15 நாள் ஒரு மனுஷன் பட்டினி இருந்தால் எவ்வளவு பாபம் போகுமோ அவ்வளவு பாபம் ஒரு பிராணாயாமத்துல போறது. பிராணாயாம சதே நைவ தத்பாபம் நசியதேந்திரனாம், பிராணாயாம சஹசிரேண எத் பாபம் நசியதேந்திரனாம். 1000 பிராணாயாமங்கள் பண்ணினால் எந்த பாபம் போகுமோ அத்தனை பாபமா? க்ஷணமாத்திரேண தற்பாபம் ஹரே தியான பிரணஸ்யதி. ஒரு கணம் பகவானுடைய நாமாவை நம்ம தியானம் பண்ணினோமே ஆனால் பகவானுடைய உருவத்தை நம்ம தியானம் பண்ணேன்னா அத்தனை பாபம் போறது. 3 வருஷ காலம் நாம கேட்டிருக்கோம், பாபம் இருக்கான்னு சந்தேகம், அத்தனையும் போயாது. ஏன்னா நம்ம அன்னன்னைக்கு மேனுபேக்சர் பண்ணிட்டுருக்கோம் பாபத்தை, அதான் கஷ்டம். இருந்த பாபம் எல்லாம் போயிருக்கணும், நிச்சயமா சந்தேகம் இல்லை. ஆனா மனுஷன் மனம் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அதனால க்ஷணமா திரேண தத் பாபம் ஹரே தியானாத் பிரணசியதே இது விருத்தசாதாதபே. விருத்தசாதாதபம்னு ஒரு ஸ்மிருதி, யாக்கியவல்க்கிய ஸ்மிருதி, மனுஸ்மிருதி மாதிரி இந்த பிராயசித்தங்களதான சொன்னதான ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதி நம்மள சொல்லிக்கு ஆகியால் பகவான கொஞ்ச நேரம் அவர் நாம படிப்போம், சொல்வோம், தியானம் பண்ணுவோம், நினைப்போம். ஆத்மயோ நிஸ்வயம் ஜாதா வைகான சாமகாயனா தேவகி நந்தன. அது வரைக்கும் ஆச்சு. நாளைக்கு சங்கபுரம் நந்த கே சக்கரே சார்ங்கதன்வாகதாதர ரதாங்க பாணி ரக்ஷோபிய சர்வ பிரஹரணாயுத சர்வ பிரஹரணாயுத ஓம் நம இதை.